2011 டிசம்பர் மாத தென்றல் இதழில் அழகிய சிங்கர் அவர்களுடனான ஒரு நேர்காணல். சந்திப்பு படங்கள் அரவிந்த் சுவாமிநாதன் அவர்கள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன். பாஸ்டன். நவீன விருட்சம் காலாண்டு சிற்றிதழை 28 ஆண்டுகளாக நடத்தி வருபவர் அழகிய சிங்கர். இயற்பெயர் சந்திரமௌலி. கவிஞர், எழுத்தாளர், பத்திரிகை ஆசிரியர், பதிப்பாளர் என பல தளங்களிலும் செயல்பட்டு வரும் இவர் கதா விருது பெற்றவர். எழுத்து இதழ் ஆசிரியர் சி சு செல்லப்பாவின் இலக்கிய வாரிசு என தி கா சிவங்கரனால் பாராட்டப்பட்டவர். 406 சதுர அடிகள், ராம் காலனி, ரோஜா நிற சட்டை போன்றவை இவரது சிறுகதை தொகுப்புகள். சில கதைகள் குறுநாவல் தொகுப்பு. யாருடனும் இல்லை, தொலையாத தூரம், வினோதமான பறவை, அழகிய சிங்கர் கவிதைகள் போன்றவை கவிதை தொகுப்புகள். விட்டல் ராவுடன் இணைந்து இந்த 100 சிறுகதைகள் என்ற தலைப்பில் 3 சிறுகதை தொகுப்புகளை கொண்டு வந்துள்ளார். இவரது பல கதைகள் ஆங்கிலம், இந்தி, பஞ்சாபி மற்றும் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. சமீபத்தில் நவீன விருட்சத்தின் 100 இதழை கொண்டு வந்துள்ளார். தனது இலக்கிய பயணம் பற்றி இங்கே மனம் திறக்கிறார். வாருங்கள், கேட்போம். இலக்கிய ஆர்வம் வந்தது எப்படி? நான் PUC படித்த காலத்தில் என் பெரிய பாப்பையன் வசித்து வந்த திருவல்லிக்கேணிக்கு வாரா வாரம் போவேன். அப்படி ஒரு முறை செல்லும்போது அவர் மறைத்து வைத்து ஒரு பேப்பரை படித்து கொண்டிருந்தார். என்ன என்று வாங்கி பார்த்தால் அது ஒரு சிறுகதை, 50 என்ற தலைப்பில் எழுதியிருந்தார். அதை படித்ததும் எனக்கும் சிறுகதை எழுத ஆசை வரவே சில சிறுகதைகள் எழுதினேன். அக்காலத்தின் பிரபல பத்திரிகைகளுக்கு அனுப்பினேன். எந்த கதையும் பிரசுரமாகவில்லை. அப்போதுதான் கணையாழி, தீபம், கிரியா போன்ற இதழ்கள் எனக்கு அறிமுகமாகின. கானாசு, சிசு செல்லப்பா, அசோகமித்ரன், ஞானக்கூத்தன், பிரமிழ் போன்ற பெயர்கள் பரிச்சயம் ஆகின. அவர்களது படைப்புகளை வாசிக்க ஆரம்பித்தேன். இப்படித்தான் இலக்கிய ஆர்வம் வளர்ந்தது. சொந்தமாக ஓர் இலக்கிய இதழ் ஆரம்பிக்க தோன்றியது ஏன்? எனது பெரிய பாப்பையன் சுவாமிநாதன் ஸ்ரீதர் சாமா என்ற பெயரில் எழுதுவார். ஒரு சமயம் கல்கியில் அவரது கதை வெளியானது. மற்றபடி நாங்கள் எழுதி அனுப்பிய சிறுகதைகள் எதுவுமே வெளியாகாததால் அவற்றை வெளியிடுவதற்காக தூதுவன் என்ற கையெழுத்து பிரதியை ஆரம்பித்தார். நான் அதற்கு உதவினேன். கதை கவிதைகளை அதில் எழுதினோம். சில ஆண்டுகளுக்கு பின் மலர்தும்பி என்ற பெயரில் ஒரு அச்சிதழை ஆரம்பித்தார். வங்கியில் பணியாற்றி கொண்டிருந்த நான் அதை என் நண்பர்களுக்கு விநியோகம் செய்வேன். அப்போது ழ இதழ் ஆத்மானாம் மற்றும் ராஜகோபாலின் முயற்சியில் வெளிவந்து கொண்டிருந்தது. ழ ஆத்மானாமின் தற்கொலையால் நிலை குலைந்தது. அது எனக்கு மிகுந்த மன வருத்தத்தை தந்தது. அது தொடர்ந்து வெளிவர நான் சில உதவிகள் செய்தேன். நாளடைவில் அது நின்று போனது. அதை எடுத்து நடத்த விரும்பி ஞானக்கூத்தனிடம் ஆலோசனை கேட்டேன். அதற்கு அவர், அது சரியாக வராது, அதற்கு பதிலாக நீங்கள் வேறு பத்திரிகை ஆரம்பியுங்களேன் என்று சொன்னார். நான் நண்பர்கள் கோபிகிருஷ்ணன், எம் கண்ணன், ரா ஸ்ரீனிவாசன், இளம் பரிதி இவர்களின் துணையுடன் விருட்சத்தை ஆரம்பித்தேன். விருட்சம் முதல் இதழ் பற்றி 1988 வருடம் காலாண்டிதழாக ஜூலை செப்டம்பர் விருட்சத்தின் முதல் இதழ் வெளியானது. நான் வங்கியில் பணியாற்றி கொண்டிருந்ததால் கௌரவ ஆசிரியர்தான். கோபிகிருஷ்ணன் இணையாசிரியர், வெளியீட்டாளர் என் தந்தை. ழவை போன்ற தோற்றத்தில் அதே 16 பக்கங்களில் வெளியிட்டோம். ஞானக்கூத்தன், தேவதேவன், ராஜகோபாலன், எஸ் வைத்தியநாதன், இளம்பருதி, நாரணோ ஜெயராமன், ஆனந்த், கோபிகிருஷ்ணன் என பலரது கவிதைகள் அதில் இடம்பெற்றிருந்தன. ழவை போல கவிதைகளை மட்டுமே தாங்கி ஆரம்பத்தில் வெளிவந்தது. பின்னர்தான் நூல் விமர்சனம், கட்டுரைகள், சிறுகதைகள் போன்றவை இடம்பெற்றன. 2 இதழில் கோபிகிருஷ்ணன் ஆசிரியர் பொறுப்பிலிருந்து விலகி கொண்டு விட்டார். ஏன்? அப்போது பாலிமிக்ஸ் சர்ச்சை கவிதைகள் எழுதுவது வழக்கத்தில் இருந்தது. யார் யாரை திட்டி எழுதியிருக்கிறார்கள் என்பது சம்பந்தப்பட்ட கவிஞர்களுக்கும் அவர்கள் சார்ந்த சிலருக்கு மட்டுமே புரியும். இதனால் நிறைய சர்ச்சைகள் ஏற்பட்டன. விருட்சத்திலும் அப்படி சில கவிதைகள் வருமோ, தான் அதற்கு பொறுப்பாக வேண்டுமோ என்று பயந்து கோபிகிருஷ்ணன் விலகி கொண்டார். அவர் சண்டை சச்சரவுகளை விரும்பாதவர். கூச்ச சுபாவி அன்று ஆரம்பித்து இன்று வரை எனது தனி ஆசிரியர் பொறுப்பில் முயற்சியில் இவ்விதழை நடத்தி வருகிறேன். சந்திரமௌலி அழகிய சிங்கர் ஆனதற்கு ஏதாவது காரணம் உள்ளதா? ஆம், பிரபலமான இதழ்களில் என் கதைகள் வெளியாக வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருந்தது. இன்று வரையும் எனக்கு அந்த மனக்குறை உண்டு. அப்போது மௌலி என்பவர் மிகவும் பிரபலமாக இருந்ததால் சந்திரமௌலி என்ற பெயரில் எழுதி அனுப்பினால் அது சரியாக இருக்காது என்று தோன்றியது. அந்த சமயத்தில் அமெரிக்க யூத எழுத்தாளர் ஐ.பி. சிங்கரின் எழுத்துக்கள் என்னை கவர்ந்தன. அவர் நோபல் பரிசு வாங்கியவர், அக்காலத்தில் மிகவும் பிரபலம். அந்த பெயரில் இருந்த ஈர்ப்பு காரணமாகவும் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் ஆலயத்தில் வீற்றிருக்கும் லக்ஷ்மி நரசிம்ம பெருமானின் நினைவாகவும் அழகிய சிங்கர் என்ற புனைப்பெயரை வைத்துக் கொண்டேன். அப்போது கணையாழி இதழில் தி. ஜானகிராமன் குறுநாவல் போட்டியை அறிவித்திருந்தார்கள். அதற்கு போராட்டம் என்ற கதையை எழுதி அனுப்பினேன். அது தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரசுரமானது. அழகிய சிங்கர் என்ற பெயரில் வெளியான முதல் கதை அதுதான். பின்னர் கணையாழியில் எனது சிறுகதைகள் வெளியாகின. தனி ஒருவராக விருட்சத்தை நடத்துவதில் நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் என்னென்ன? விருட்சம் ஒரு காலாண்டிதழ். ஆசிரியர், பதிப்பாளர் எல்லாமும் நான்தான். அலுவலக பணியின் ஊடே ஓய்வு நேரத்தில் இதை நடத்தி வருகிறேன். முதல் பிரச்சனை படைப்புகளை வாங்குவதுதான். ஞானக்கூத்தன், பிரமிழ் போன்றவர்கள் எழுதி வந்தார்கள். ஐராவதம் அவர்களின் நட்பு கிடைத்த பின்னர் அந்த பிரச்சனை கொஞ்சம் தீர்ந்தது. அவர் சிறுகதை, கட்டுரை, விமர்சனம் என்று தொடர்ந்து எழுதி கொடுத்து விடுவார். இரண்டாவதாக, சிறு பத்திரிகை என்பதற்கு எப்போதுமே பெரிதாக வாசக ஆதரவு இருந்ததில்லை. சிலர் வாங்குவார்கள், சிலர் விரும்ப மாட்டார்கள். சிலர் வாங்கி வைப்பார்களே தவிர படிக்கவே மாட்டார்கள். சந்தா தொகை மிகவும் குறைவுதான். அதை நாம் கேட்கவும் முடியாது. கேட்டாலும் அனுப்ப மாட்டார்கள். அதுபோல இதை வாங்கி விற்பனை செய்பவர்களிடமிருந்தும் பணம் கிடைக்காது. ஏன், விற்காத பழைய இதழ்கள் கூட திரும்ப கிடைக்காது. வாசகர்களிடமிருந்தும் பெரிதாக ரெஸ்பான்ஸ் ஏதும் இருக்காது. இதழ் அவர்களுக்கு கிடைத்ததா இல்லையா, நன்றாக இருந்ததா இல்லையா என்ற கருத்து விமர்சனம் கூட வராது. ஆனால் ஊக்கமளித்து தவறாது கடிதம் எழுதி வந்தவர்கள் வல்லிக்கண்ணன் மற்றும் தீகா சிவசங்கரன். இன்று வரை பல பிரச்சனைகளோடுதான் இதழை நடத்தி கொண்டு வருகிறேன். ஆனால் இதில் எனக்கேதும் வருத்தமில்லை. பணப்பிரச்சனையால் பல இதழ்கள் நின்றதுண்டு. வங்கியில் பணியாற்றியதால் பணப்பிரச்சனை எனக்கு ஏற்பட்டதில்லை. எனது வருமானத்திலிருந்து இதழுக்காக செலவழிக்க தயங்கியதே இல்லை. இலக்கிய ஆர்வத்தால் செய்து வருகிறேன். உங்களுக்கு உறுதுணையாக இருந்த நண்பர்கள் குறித்து? எனக்கு இரண்டு விதமான நண்பர்கள் குழாம் இருந்தது. ஞானக்கூத்தன், வைத்தியநாதன், ஸ்டெல்லா புரூஸ், ராஜகோபாலன், ஆனந்த், இவர்கள் ஒருபுறம் விருட்சத்தில் கவிதை எழுதி கொண்டிருந்தனர். மற்றொரு புறம் பிரமிழ், காலசுப்ரமணியன், தேவதேவன், கோகுல் ஸ்ரீ போன்றோர். இவர்களை விருட்சத்தில் பயன்படுத்தி கொள்ள விரும்பினேன். நான் சிற்றிதழ ஆரம்பிக்கப் போகிறேன் என்று சொன்னபோது பிரமிழ், இதெல்லாம் வேண்டாத வேலை என்றார். ஆனால் ஞானக்கூத்தன் பத்திரிகை ஆரம்பியுங்கள் என்று ஊக்குவித்தார். இப்படி இருவேறு துருவங்களாக இருந்தவர்களையும் நான் விருட்சம் மூலம் இணைத்தேன். இதில் ஞானக்கூத்தன் மிகத்திறமையான கவிஞர். பகடியாக கவிதைகள் எழுதுவதில் தேர்ந்தவர். மனதில் பட்டதை பகிரங்கமாக பேசிவிடுவார். கவிதைகள் மூலமாகவே பல எதிரிகளை சம்பாதித்தவர் அவர். அதுபோல ஐராவதம் மிகத்திறமையான எழுத்தாளர். கசடதபர, பிரஞ்ஞை போன்ற இதழ்களில் எழுதியவர். விமர்சனத்துக்கு வரும் புத்தகங்களை அவரிடம் கொடுப்பேன். அவர் உடனடியாக எழுதி கொடுத்து விடுவார். அவரிடம் பிரச்சனை என்னவென்றால், அவர் கொடுத்ததை அப்படியே போட வேண்டும். இல்லாவிட்டால் அப்புறம் எழுத மாட்டார். அப்படி ஒருமுறை அவர் எழுதி தந்தது பெரிய பிரச்சனை ஆகிவிட்டது. ஓ, என்ன அது? ஒரு சமயம் காலச்சுவடு ஆண்டு மலர் வந்தது. சுந்தர ராமசாமி அதன் ஆசிரியர். விமர்சனத்திற்காக அதை ஐராவதம் அவர்களிடம் கொடுத்திருந்தேன். அவர் எழுதி கொடுத்ததை அப்படியே பிரசுரித்து விட்டேன். வந்தது வினை. அந்த விமர்சனத்தை படித்து பார்த்த சுந்தர ராமசாமிக்கு கடும் கோபம் வந்துவிட்டது. காரணம், ஐராவதம் சுந்தர ராமசாமியை இதில் இவர் ஒரு குழுவை வைத்து எழுதி கொண்டிருக்கிறார். இலக்கிய உலகின் ஞான தந்தையாக தன்னை அறிவிக்க மேற்கொள்ளும் முயற்சி இது. நாகர்கோவில் நவாப் என்றெல்லாம் மிக கடுமையாக விமர்சித்திருந்தார். ஜெயமோகன் துவங்கி வேதசகாயகுமார், ராஜமார்த்தாண்டன் என்று பலரிடமிருந்து மிக கடுமையான கண்டன கடிதங்கள் எனக்கு வந்தன. பலரும் கண்டன கடிதங்களை எழுத நான் அப்படியே அடுத்த இதழில் அவற்றை பிரசுரித்து விட்டேன். கண்டன கடிதங்களுக்கு எதிர்ப்பாக சிலரிடமிருந்து கடிதங்கள் வந்திருந்தன. ஐராவதம், பிரமிழ், தமிழவன், ஞானி போன்றோர் அதில் முக்கியமானவர்கள். இவர்கள் எல்லாம் சுந்தர ராமசாமிக்கு எதிர் முகாமை சேர்ந்தவர்கள். நான் இவற்றையும் பிரசுரித்தேன். அந்த இதழை நான் எல்லாருக்கும் தபாலில் சேர்ப்பதற்காக கட்டாக கட்டி போஸ்ட் செய்தும் விட்டேன். ஆனால் எனக்கு ஏனோ அந்த இதழ் அச்சானது முதல் மனதிற்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. நான் யாருக்கும் எதிரி இல்லை, யாரையும் கிண்டல் கேலி செய்யும் மனப்பாங்கு உடையவனும் அல்ல. ஆனால் நிலைமை இப்படி ஆகிவிட்டது. பிரமிழுக்கும் சுந்தர ராமசாமிக்கும் எப்போதுமே ஆகாது. அவர் நான் பிரமிழுடன் சேர்ந்து கொண்டு அவருக்கு எதிராக நடந்து கொள்வதாக பத்திரிகையில் எழுதுவதாக நினைத்து விட்டார். அவர் மிகவும் மனம் புண்பட்டு விட்டார். எனக்கு மிகவும் மனம் வருத்தமாகிவிட்டது. பத்திரிகையை நிறுத்திவிடலாமா என்று கூட நினைக்க ஆரம்பித்தேன். அடடா, பத்திரிகையை அடித்து தபாலில் அனுப்பியும் விட்டோமே. அது வெளிவந்தால் மென்மேலும் பிரச்சனை ஆகுமே. இது யாருக்கும் போய் சேராமல் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று நினைத்தேன். பாபாவிடமும் வேண்டிக் கொண்டேன். பிரமிழ் அப்போது எனக்கு நெருக்கமான நண்பர். அவர் ஜேகே மீது அபிமானம் உள்ளவர். ஆனால் வாரா வாரம் வியாழக்கிழமை மயிலே ஷீரடி பாபா கோயிலுக்கு செல்வார். உடன் நானும் செல்வேன். அதனால் பாபாவிடம் இந்த இதழ் யார் கைக்கும் கிடைக்கக்கூடாது என்று மனதார வேண்டிக் கொண்டேன். அப்புறம் இரண்டு நாள் கழித்து ஒருவர் வந்தார் என்னிடம். சார், உங்கள் தபால் எல்லாம் போகாமல் அப்படியே எக்மோர் சார்ட்டிங் ஆஃபீஸில் இருக்கிறது. ஸ்டாம்ப் போதவில்லை, இன்னமும் அதிகமாக ஒட்ட வேண்டும். நீங்கள் வந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போங்கள் என்றார். உண்மையில் நான் ஸ்டாம்பெல்லாம் கம்மியாக ஒட்டவில்லை, சரியாகத்தான் ஒட்டியிருந்தேன். ஆனால் ஏனோ அவர்கள் அப்படி சொல்லி அவற்றை அனுப்பாமல் வைத்திருந்தார்கள். என்னால் நம்பவே முடியவில்லை. மனதிற்கு மிகவும் நிம்மதியாக இருந்தது. உடனே எக்மோருக்கு சென்று அத்தனை இதழ்களையும் எடுத்து வந்துவிட்டேன். அதனை தபாலில் சேர்க்கவில்லை. பின்னர் பிரமிழை பார்த்தபோது பத்திரிகையை நிறுத்திவிடலாமா என்றிருக்கிறேன் என்று சொன்னேன். ஆனால் அவர், இல்லை, நீங்கள் நிறுத்தக்கூடாது. இதெல்லாம் பத்திரிகை உலகில் சகஜம். உங்களுக்கு இதன் மூலம்தான் ஒரு அடையாளமும் பெயரும் கிடைக்கும். இதனை நீங்கள் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று சொன்னார். ஒரு காலத்தில் பத்திரிகையை ஆரம்பிக்காதே என்று சொன்னவர் இப்படி சொன்னார். மனம் குழம்பி ஞான கூத்தனிடம் ஆலோசனை கேட்டேன். அவரோ, ஆமாம், நீங்கள் பெரிய கான்ட்ரவர்சியில் மாட்டிக்கொண்டு விட்டீர்கள், நிறுத்திவிடுவதுதான் நல்லது என்றார். நான் மேலும் மனம் குழம்பினேன். பிரமிழிடம் ஆலோசித்த போது அவர், விருட்சம் ஒரு சிற்றிதழ், அதன் பக்கங்கள் மிக குறைவு. காலச்சுவடு விமர்சனம், அதற்கு பதில் விமர்சனம் என்று இதழுக்கு இதழ் தொடர்ந்து பதில் சொல்லி கொண்டிருக்க முடியாது. அதனால் இந்த பிரச்சனையை இத்தோடு நிறுத்திக் கொள்கிறோம் என்பதாக எழுதி கொடுத்தார். நானும் சுந்தர ராமசாமிக்கான கடிதங்கள், பிரச்சனைக்குரியவைகள் எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு பிரமிழ் எழுதியதை தலையங்கத்தில் சேர்த்து மற்ற கதை கவிதைகளை சேர்த்து புதிதாக இதழை அச்சிட்டு வெளியிட்டேன். பிரச்சனையும் அத்துடன் முடிவுக்கு வந்தது. உண்மையில் இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் சிற்றிதழ்களுக்கு வரக்கூடியதுதான் என்பது பின்னர் எனக்கு புரிந்தது. வெளியூருக்கு மாற்றலான போதும் தொய்வில்லாமல் உங்களால் இதழை நடத்த முடிந்ததா? விட்டுவிட்டுத்தான் கொண்டு வர முடிந்தது. காலாண்டிதழ் என்று பெயராக இருந்தாலும் சில இதழ்கள் வெளியாக அரையாண்டு காலம் கூட ஆகியிருக்கிறது. அதனால்தான் மிக தாமதமாக இந்த 100வது இதழ் வந்திருக்கிறது. எனக்கு பதவி உயர்வு கிடைத்து மாற்றல் வந்தது. எனது 50ஆம் வயதில் நான் அதனை ஏற்றுக்கொண்டேன். அதுவரை சென்னையில்தான் வேலை பார்த்தேன். மயிலாடுதுறைக்கு அருகே பந்தநல்லூர் கிளையில் எனக்கு வேலை. பணி முடிந்து அறைக்கு செல்ல இரவாகிவிடும். கையில் லேப்டாப் வைத்திருந்தேன். எனக்கு வரும் படைப்புகளை இரவில் தட்டச்சுவேன். வாரா வாரம் ஞாயிறு காலை சென்னை வந்து விடுவேன். அப்போதுதான் விருட்சம் வருவதில் தாமதமானது. ஆனாலும் விடாப்பிடியாக கொண்டு வந்து விடுவேன். நல்லியின் விளம்பரம், நூலக ஆணையும் சுமார் 200 பிரதிகள் கிடைத்தன. சந்தா வருவாயை எதிர்பார்க்காமல் இதழை கொண்டு வருவதில் கவனம் செலுத்தினேன். விருட்சம் நவீன விருட்சம் ஆனது ஏன்? ஆரம்பத்தில் பத்திரிகையை ரிஜிஸ்டர் செய்யும் போது எனக்கு ஃபோன் இல்லை. ஃபோனுக்கு அப்ளை செய்தால் கிடைக்க 2-3 வருடம் ஆகும். ஆனால் பத்திரிகை என்றால் உடனடியாக கிடைக்கும். டில்லிக்கு அப்ளை செய்தேன். ஆனால் நவீன விருட்சம் என்ற பெயருக்குத்தான் அப்ரூவல் கிடைத்தது. அதனால் பத்திரிகையும் நவீன விருட்சம் ஆகிவிட்டது. நூல்களையும் பதிப்பித்து வெளியிடுகிறீர்கள் அல்லவா? ஆமாம், ரா சீனிவாசன் என் நண்பர். அவரது கவிதைகளை விருட்சம் வெளியீடாக முதலில் கொண்டு வந்தேன். ஆதி மூலம் அதற்கு ஓவியம் வரைந்திருந்தார். இன்று வரை 37க்கும் மேல் நூல்களை வெளியிட்டிருக்கிறேன். வரும் புத்தக காட்சிக்காக சுமார் 5 நூல்கள் வெளியிட இருக்கிறேன். இந்த புத்தகங்கள் நன்கு விற்பனை ஆகின்றனவா? அப்படி சொல்ல முடியாது. சீனிவாசனின் புத்தகங்கள் ஒரு 10-15 வருடம் என்னிடமே இருந்தன. அதனால் நான் 50, 100, 200 என தேவைக்கேற்ப பிரதிகளை அச்சடிக்கிறேன். அவை விற்று தீர்ந்தபின் மேலும் அடிக்கலாம் என்பது எண்ணம். கடந்த ஆண்டு வந்த பெருமழை வெள்ளத்தில் நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் நனைந்து வீணாய்ப்போயின. இன்றைய பதிப்புலகம் எப்படி இருக்கிறது? முன்பெல்லாம் பிரம்மாண்டமான நூல்களை, நாவல்களை யாரும் அச்சிட யோசிப்பார்கள், தயங்குவார்கள். ஆனால் இப்போது பல நூற்றுக்கணக்கான பக்கங்களைக் கொண்ட நூல்கள் மிகச் சாதாரணமாக வெளிவருகின்றன. தேவைக்கேற்ப பிரதிகளை அச்சிட முடிகிறது. இது ஒரு வசதி. ஆண்டுக்காண்டு பதிப்பாளர்களின் எண்ணிக்கை, புத்தக சந்தையில் ஸ்டால்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டுதான் போகிறது. ஸ்டெல்லா ப்ரூஸ் உங்கள் நெருங்கிய நண்பர் அல்லவா? ஆம், எனக்கு பாதிப்பை ஏற்படுத்திய மரணம் அவருடையது. அவர் காளிதாஸ் என்ற பெயரில் கவிதைகள் எழுதி வந்தார். அவர் மிகவும் சிக்கனமானவர். எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. இசை கேட்பதும் புத்தகம் படிப்பதும் தான் அவரது பொழுதுபோக்கு. கம்பீரமாக இருப்பார். இலக்கிய கூட்டங்களில் அவரை பார்க்கலாம். சினிமா விவாதங்களில் கலந்து கொள்வார். அவரது கதைகள் மிக நன்றாக இருக்கும். குடும்பத்தாருடன் அவருக்கு அவ்வளவு ஒட்டுதல் இல்லை. அவ்வப்போது சொந்த ஊரான விருதுநகருக்கு போய் வருவார். அவருடைய வாசகியான ஹேமா என்பவருடன் அவருக்கு திருமணம் நிகழ்ந்தது. ஒரு காவிய வாழ்க்கை என்று சொல்லும் அளவுக்கு ஹேமா அவரை பார்த்து கொண்டார். ஒரு கடைக்கு போய் கரிகாய் வாங்க கூட ஸ்டெல்லா ப்ரூஸுக்கு தெரியாது. எல்லா வேலைகளையும் ஹேமாவே செய்து விடுவார். இருவரும் இலக்கியம், இசை, ஆன்மீகம் பற்றி பேசிக் கொண்டிருப்பர். அப்படியிருந்த ஹேமா சிறுநீரக பாதிப்பால் காலமானார். அது ஸ்டெல்லா ப்ரூஸை மிகவும் பாதித்துவிட்டது. பல ஆண்டு காலம் தனிமையில் இருந்தவரால் ஹேமா இல்லாத வெறுமையை சகித்து கொள்ள முடியவில்லை. நான் டாக்டர் ருத்ரனிடம் அவரது நிலைமையை பற்றி சொன்னபோது, அவரை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள், இங்கே அழைத்து வாருங்கள், சிகிச்சை அளிக்கலாம் என்றார். ஆனால் ஸ்டெல்லா ப்ரூஸ் ஒரு நாள் கடிதம் எழுதிவிட்டு தற்கொலை செய்து கொண்டு விட்டார். இதுபோல ஐராவதம், ஞானக்கூத்தன் இருவரது மறைவும் என்னை பாதித்தன. உங்கள் முயற்சிகளுக்கு குடும்பத்தினரின் ஆதரவு இருந்ததா? ஆதரவு என்று சொல்ல முடியாது, எதிர்ப்பும் இல்லை. என் மனைவிக்கு புத்தகங்களில் ஈடுபாடு கிடையாது. என் அப்பா, இத்தனை புத்தகங்கள் வாங்கி அடுக்கி வைத்திருக்கிறாயே, எப்போது படித்து முடிப்பாய் என்று கிண்டல் செய்வார். எனக்கு ஒரு பெண், ஒரு பையன். பையன் புளோரிடாவில் இருக்கிறார். பெண்ணுக்கு திருமணமாகி மடிப்பாக்கத்தில் வசிக்கிறார். இவர்கள் யாருக்குமே இலக்கிய ஈடுபாடில்லை. இருந்தாலும் நான் புதிய பழைய புத்தகங்களை வாங்கி வரும்போது இன்றளவும் மனைவிக்கு தெரியாமல் மறைத்துத்தான் நான் என் அறைக்கு கொண்டு வருகிறேன். நான் படித்தவை குறித்து எனது வலைப்பதிவில் நவீன விருட்சம் .blogspot.in எழுதி வருகிறேன். எதிர்கால திட்டங்கள் என்ன? நான் பணி ஓய்வு பெற்றுவிட்டேன். முதலில் ஓய்வு பெற்றதும் விருட்சத்தை மாத இதழாக கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அது நடக்கவில்லை. பல பிரச்சனைகள். என் மாம்பழம் வீட்டை சிறு கூட்டங்கள் நடத்த, வாசிப்பரங்கமாக வைத்துக்கொள்ள, வாடகைக்கு புத்தகங்களை பெற்று செல்லும் நூல் நிலையமாக வைத்திருக்க என்று பல எண்ணங்கள் இருக்கின்றன. விருட்சம் இதழை தொடர்ந்து நடத்துவேன். நிறைய நல்ல புத்தகங்களை பதிப்பிக்கும் எண்ணம் இருக்கிறது. அழகிய சிங்கர் இதுதான் வாழ்வில் என் முதல் நேர்காணல் என்கிறார். அவரது முயற்சிகளுக்கு வாழ்த்து கூறி விடைபெற்றோம். செல்லப்பாவின் கோபம். சீசு செல்லப்பா சுதந்திர தாகம் என்ற 3 வால்யூம் நூலை 1000 பக்கங்களுக்கு மேல் எழுதியிருந்தார். வெளியிட யாரும் முன்வரவில்லை. எனக்கு தெரிந்த நண்பர் மூலம் அது நூலாக உதவினேன். அப்போது சீசு செல்லப்பாவிற்காக பிரசன்னா ராமசுவாமியும் சா கந்தசாமியும் தங்கள் அமைப்பு மூலம் கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்தனர். அதில் கலந்து கொள்ள செல்லப்பா என்னை அழைத்திருந்தார். அன்று நல்ல மழை. அரங்கத்தில் நான், திருப்பூர் கிருஷ்ணன், செல்லப்பா, கந்தசாமி, சீசு செல்லப்பா மற்றும் ஒரு டிரைவரை தவிர வேறு யாருமே இல்லை. மொத்தம் 7 பேர்தான். சீசு செல்லப்பாவுக்கு அதில் ரொம்ப கோபம். மேடையில் பேசிக்கொண்டே இருந்தவர் திடீரென, உன் விருட்சம் பட்டுப்போக, உன் விருட்சம் எரிஞ்சு போக என்றெல்லாம் திட்ட ஆரம்பித்தார். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. மறுநாள் எனக்கு ஃபோன் செய்தார். நான் கோபத்தில் ஏதோ தெரியாமல் பேசிட்டேன், மன்னிச்சுக்கங்க என்றார். இதுதான் செல்லப்பா, எனக்கு கோபமேதும் இல்லை. விருட்சத்திற்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று நான் கவலைப்படவும் இல்லை. அவர் மீதான மதிப்பு எனக்கு இறுதி வரை குறையவே இல்லை. அழகிய சிங்கர். சில நேரங்களில் சில கவிஞர்கள், ஆத்மானாம் சிறந்த கவிஞர், தன் கவிதைகளுக்கு அங்கீகாரத்தை எதிர்பார்த்தார். இறுதி வரை அது கிடைக்கவே இல்லை. தொழிலில் நஷ்டம், பத்திரிகையில் காதல் தோல்வி என்று மனமுடைந்து போய்விட்டார். கவலையை மறக்க அவர் செய்தவை உடலை பாதித்தன, மனப்பிரழ்வை உண்டாக்கிவிட்டது. அதற்காக சிகிச்சை எடுத்து வந்தார். ஒரு நாள் அவர் தற்கொலை செய்து கொண்டு விட்டார். என்னால் அந்த சோகத்தை தாழவே முடியவில்லை. ஸ்டெல்லா ப்ரூஸ் ஆத்மானாமுக்கு மிகவும் நெருக்கமானவர். கடுமையாக அதிர்ந்து போன அவர் இரங்கல் கூட்டத்தில் கூட கலந்து கொள்ளாமல் தன் ஊருக்கு போய்விட்டார். பிரமிழ் வித்தியாசமான கவிஞர். கதை, கவிதை, கட்டுரை, மொழிபெயர்ப்பு, விமர்சனம் என்று நிறைய செய்திருக்கிறார். இயற்பெயர் ராமலிங்கம் என்பது யாருக்கும் தெரியாது. அரூப் தருமு சிவராமு என்று பெயரை அடிக்கடி மாற்றிக்கொண்டு எழுதுவார். பூர்வீகம் இலங்கை. ஆன்மீகத்திலும் சித்தரியலிலும் மிகுந்த நாட்டம். சாது அப்பாத்துரை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். ஜே கே மீது மிகுந்த அபிமானம் கொண்டவர். புத்தருக்கு பிறகு வந்த முக்கியமான ஞானி ஜே கே. ஆனால் அது ஏனோ பலருக்கும் தெரியவில்லை என்று அடிக்கடி சொல்வார். என் அலுவலகம் அப்போது பீச் ஸ்டேஷன் அருகே இருந்தது. அப்படி ஒருமுறை வந்த பிரமிழ் என் அலுவலகத்திற்கு எதிரே இருந்த சுரங்கப்பாதை அருகே துணி மூட்டையுடன் அழுக்கு ஆடையுடன் அமர்ந்திருந்த ஒரு வட இந்திய பெண்மணியை காட்டி, இவர் பிச்சைக்காரர் அல்ல, ஒரு சித்தர், யாரிடமும் பிச்சை கேட்க மாட்டார், கவனித்து பாருங்கள் என்றார். எனக்கு ஆச்சரியமாகிவிட்டது. அவ்வப்போது நானும் அந்த பெண்மணியை போகும்போதும் வரும்போதும் கவனித்தேன். அவர் யாரிடமும் பிச்சை கேட்கவில்லை. பர்மா பஜாரில் சில கடைகளை கூட்டி சுத்தம் செய்து அதில் வரும் வருமானத்தில் வாழ்வதும் தெரிய வந்தது. பிரமிழ் கவிதை கட்டுரைகளில் எதிரணியை திட்டி எழுதிவிடுவார். சுந்தர ராமசாமி, வெங்கட் சாமிநாதன், ஞானக்கூத்தன் என்று பலருடன் சண்டை போட்டிருக்கிறார். அழகிய சிங்கர். ஒரு பிரச்சனையும் வராது போ. அசோகமித்திரன் மிக எளிமையானவர். பந்தா எதுவும் இல்லாதவர். விருட்சத்திற்கான கதை கட்டுரைகளை என் வீடு தேடி வந்து கூட கொடுத்து சென்றிருக்கிறார். அப்படி வரவேண்டும் என்ற அவசியமில்லை. ஃபோன் செய்தால் நானே போய் வாங்கி வந்திருப்பேன். நல்ல நகைச்சுவை உணர்வு உடையவர். இன்னும் சில நாட்கள் என்பதுதான் அவரது படைப்பில் நான் முதலில் படித்தது. அது முதல் தீவிர வாசகனாகி விட்டேன். தமிழில் இப்படியெல்லாம் எழுத முடியுமா என்னும் அளவிற்கு எழுதி குவித்தவர். விபத்து என்ற கதையை வங்கியில் பணியாற்றும் ஒருவர் சொல்வது போல எழுதியிருந்தேன். அதை எழுதி அனுப்பியதும் எனக்கு கொஞ்சம் பயமாகிவிட்டது. நானும் வங்கியில் வேலை பார்க்கிறேன், யாராவது எங்காவது சொல்லி வேலைக்கே பிரச்சனையாகிவிடுமோ என்று பயப்பட்டேன். அசோகமித்திரனிடம் ஆலோசனை கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதே, ஒரு பிரச்சனையும் வராது போ என்று தைரியம் சொன்னார். அது கணையாழியில் வெளியானது. ஒரு பிரச்சனையும் வரவில்லை. நான் கூப்பிடும் இலக்கிய கூட்டங்களில் அவர் தவறாது கலந்து கொள்வார். விருட்சம் 100வது இதழை வெளியிட்டது அவர்தான். அழகிய சிங்கர். யோகிராம் சுரத்குமாருடன் ஒரு நாள். பிரமிழை ஒரு முறை திருவண்ணாமலைக்கு அழைத்து போனேன். சித்தர்கள் ஞானிகளை பற்றி எனக்கு அதிகம் தெரியாது. யோகிராம் சுரத்குமார் அப்போது ஆலயத்தருகே ஒரு பழைய வீட்டில் தங்கியிருந்தார். அதன் அறையில் எங்கும் மாலைகளாயிருந்தன. அவை தூக்கி போடப்படாமல் ஒரு ஆணியில் மாட்டப்பட்டிருந்தன. யோகியார் எங்களை பார்த்ததும் ப்ளீஸ் கம் என்று சொல்லி உள்ளே அழைத்துச் சென்றார். எங்களுடன் கால சுப்பிரமணியமும் வந்திருந்தார். யோகியார் ஒவ்வொருவரையும் ஓரோர் இடத்தில் உட்காரச் சொன்னார். அவர் உட்காரச் சொல்கிற இடத்தில்தான் உட்கார வேண்டும். யோகியார் பிரமிழுடன் பேசிக்கொண்டிருந்தார். பிரமிழுடன் பேசிக்கொண்டிருந்த யோகியார் அவரிடம் ஒரு புத்தகத்தை கொடுத்து படி என்றார். அது தெய்வத்தின் குரல் என்ற புத்தகம். அடுத்து யோகியார் பிரமிழின் கையை பிடித்து கொண்டு முதுகில் டமால் டமால் என்று அடித்தார். பிரமிழ் அதை தாங்கிக் கொண்டு மௌனமாக இருந்தார். அவர் அத்தனை பவ்யமாக நடந்து கொண்டு அதுவரை நான் பார்த்ததில்லை. அழகிய சிங்கர். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.